ஆனந்த் வணக்கம். இப்ப நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி அவங்க வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கை வந்து கொஞ்சமாவது திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு உங்களை போன்றவர்கள் பாக்குறீங்களா?
நாட்டினுடைய அபிவிருத்தி, நாட்டினுடைய பொருளாதார மேம்பாடு என்பவை குறித்த சில அனுகூலமான அறிவிப்புகளை அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் கொண்டிருந்தாலும், இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு பின்னர் துறையோடி போய் இருக்கின்ற இனப்பிரச்சனை மற்றும் கடந்த 30 ஆண்டு வர காலமாக இந்த நாட்டிலே நிலவிய ஒரு பார்ப்புரமான யுத்தம் போன்றவற்றுக்கு, அதனால் ஏற்பட்ட அழிவுகள், அதனால் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் சிக்கல்கள் என்பவற்றுக்கு வழிதேடக்கூடிய விடயங்களை அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் விரிவான முறையில் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் எனது கண்ணோட்டமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த இலங்கை இனப்பிரச்சினைக்கு ஒரு விரிவான தீர்வொன்றை காணப்போவதாகவும், ஒற்றையாட்சி என்ற அமைப்புக்கு, அதாவது ஒரு தேசம் என்ற அமைப்புக்குள்ளே அந்த தாம் தீர்வு திட்டங்களை முன்வைக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் தாம் இதனை நிறைவேற்றப் போவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறுதான் முன்பு கூட பதவிகளுக்கு வரும்பொழுது தேர்தல் காலங்களிலேயே தேர்தல் விஞ்ஞாபனங்களிலேயே அவர்கள் பிரஸ்தாபிப்பது வழக்கம். இந்த வகையிலே அழுத்தம் திருத்தமாக அவர்கள் எதனையும் குறிப்பிடாத நிலையிலே எவ்வளவு தூரம் இந்த இலங்கையினுடைய தேசிய பிரச்சனையான இனப்பிரச்சனையை அவர்கள் ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதி அதற்கான வழிவகைகளை முன்வைப்பார்கள் என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது.
அதாவது ஒற்றை ஆட்சிக்குள் நீடித்திருக்கக்கூடிய அரசியல் தீர்வு என்பது பல ஆண்டு காலமாக பல அரசியல் கட்சிகள் சொல்லி வருகின்ற ஒரு விஷயம்தான். அதில் புதிதாக எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும், இனப்பிரச்சனைக்கான தீர்வு வந்து புதிய அரசியல் சாசனத்தின் கீழ் கொண்டு வரப்படும் அப்படின்னா, அந்த அரசியல் சாசனத்தை நாட்டில் கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்தில் 1/2 பெரும்பான்மையாவது குறைந்தபட்சம் வேணும் இல்லையா? அது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உறுதி இப்பொழுது சொல்ல முடியாத சூழலில் அது ஒரு மாய தோற்றமாக கூட பார்க்க முடியும் அப்படின்னு சில விமர்சனங்கள் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமாக அவ்வாறான விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனங்களாகவும் இருக்கின்றன. ஏனெனில் ஆகஸ்டில் இடம்பெறவிருக்கின்ற பொது தேர்தலை பொறுத்தவரை கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் இங்கே சில அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறான ஒரு பெரும்பான்மை தளம் கிடைக்கும் பட்சத்திலேதான் நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியல் சாசனத்திலே கூட ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதன் பின்னர் தான் இந்த இனப்பிரச்சினை தீர்வு குறித்த அந்த அவர்கள் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் நாம் எதிர்பார்க்க முடியும்.
நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி இன்று வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கையில வந்து இன்னொன்று முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னவாக இருக்கிறது என்றால், நாட்டில் பௌத்த மதத்திற்கு பிரதான இடம் இருக்கும் என்றும், உலக அளவில் பௌத்த மதத்தை பரப்புவதற்கு ஒரு நிறுவனம் அமைக்கப்படும், கிறிஸ்துவ மக்களின் நலன்களை பார்ப்பதற்கு ஒரு தனியான ஒரு அமைச்சரவை அமைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அனைத்து மதங்களுக்கும் ஒரே ஒரு அமைச்சு இருந்தால் பத்தாதா? தனித்தனி மதத்திற்கு தனித்தனி அமைச்சகம் தேவையா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா?
இலங்கை ஒரு பௌத்த நாடு என்ற அடிப்படை கொள்கை என்பது நீண்ட காலமாகவே இங்கிருக்கின்ற பௌத்த அரசியல்வாதிகள் மத்தியிலே இருந்து வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே பௌத்த சாசனம் என்ற விடயம் இலங்கையிலே ஒரு நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வருகின்ற ஒரு விடயம் என்ற காரணத்தினால் அதனை பாதுகாக்க வேண்டியது ஆட்சிக்கு வருகின்றவர்களுடைய பொறுப்பு. எந்த ஒரு கட்சி வந்தாலும் அதற்கு முதன்மை அளிப்பது கடந்த காலங்களிலே இருந்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் பல வருடங்களாக ஏனைய மதங்களுக்கும் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் என்று அமைக்கப்பட்டு அவற்றினுடைய சுயாதீனத்தன்மையும் பாதுகாக்கப்பட்டு வருவதும், அவற்றுக்கான சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதையும் கூட நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை எதிர்காலங்களிலே ஒரு இன ரீதியான சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடுவதற்கு இல்லை. அதே சமயம் ஒரு மத கலாச்சார ரீதியான பாரம்பரியங்களை இலங்கையில் பேணுவதற்காக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் இங்கே பௌத்த சாசனத்துக்காக ஒரு அமைச்சை கொண்டு வருவது, அதற்கான ஒரு அமைப்பை கொண்டு வருவது என்ற ரீதியிலே ஏனைய மதங்களும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தினால்தான் இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் இந்து இஸ்லாமிய அமைப்புகளும் கூட குறிப்பாக கிறிஸ்தவ மதத்துக்கான ஒரு திணைக்களமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்து மத கலாச்சார பிரிவு இருக்கின்றது. அதே போல இஸ்லாமிய மதத்துக்கென்றும் அவர்களுடைய தனித்துவங்களை பேணுவதற்கான வெவ்வேறான திணைக்களங்கள் இருந்து வர காணப்படுகின்றன.